உலகம்
தமிழ் நெஞ்சங்களே, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 5:30 நமது ஆக்லாந்து மாநகரின் பிளானட் எஃப்எம் ஆடியோ 104.6 எஃப்எம் என்கின்ற அலைவரிசையின் மூலமாக உலகின் மூலை முடுக்கெல்லாம் இணையதளம் வாயிலாக உங்கள் அனைவரையும் வந்தடைவதில் பெருமிதம் கொள்ளுகின்றோம். தமிழ் இலக்கியத்தின் தொன்மையும் பெருமையும் சாற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பது எமது விருப்பம். ஆகவே அன்பர்களே, உங்களது கருத்துக்களை இவனை 0217391879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விருப்பம் உண்டென்றால் எம்மை இதே தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு அனுமனை பற்றி பேசலாம்னு எனக்கு ரொம்ப விருப்பமா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அது. காரணம் என்னன்னா, உற்சாகத்தோடு இருக்கணுங்கிற ஒரு விஷயம் நமக்கு எங்கேருந்து வரும்? கிராமங்களில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி கழகமெல்லாம் எங்கே இருக்குங்களா? ஆஞ்சநேயர் பேரில் தான் இருக்கும். அனுமன் உடற்பயிற்சி கழகம் போட்டு 4 பேர் தண்டால் பஸ்கெட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சிலம்பு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேகம் உடற்கட்டு வேணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நமக்கு. அது மாதிரி இந்த தலைப்பை கொடுத்த உடனே கதாநாயகன் மட்டுமில்ல, அவங்க சொல்கிற மாதிரி கதாநாயகன் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்த உடனே இதை பேசுவதற்காக நான் முதல்ல எடுத்த பாட்டு அதுதான், அஞ்சலே ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்றை தாவின்னு. இப்போ எங்கேயாவது பேசுகிறப்ப இந்த பாட்டை சொல்லணும்னு என்ன சொல்லுவாங்க? பாட்டு வரி மறந்து போச்சு போட்டுக்கு, திருப்பி திருப்பி ஒன்றே சொல்லிட்டு இருக்காரு போட்டுருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. நான் அப்படி இல்லை. என்னுடைய தன்மை என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்களை வைத்து கொண்டு பாடுதல். இந்த அஞ்சலே ஒன்று பெற்றான் அப்படின்னா என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்களை சொல்கிறோம், ஐம்பூதங்கள் அப்படிமோ, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அவர் தான் சொன்னார், கம்பனுடைய பல பாடல்களை பார்த்தா கொஞ்சம் மாற்றி போட்டோம்னா புதுக்கவிதை மாதிரியே இருக்கும் அப்படின்னார் கமலஹாசன் பேசுகிறப்ப. உண்மையில் அது ஆச்சரியம் தாங்க. அதாவது இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா? அனுமனை கட்டுறதுக்கு கயிறு தேடுறாங்க எங்கே? இலங்கையில் எல்லா கயிறுலையும் கட்டியாச்சு, கயிறு தீந்து போச்சு, வாளிக்கயிறுலாம் எடுத்து வந்திருக்காங்க எதில் போய் கிணத்துல. அப்புறம் கம்பன் கடைசியாக முடிக்கிறான், ஒரே ஒரு கயிறு தான் பாக்கி இருக்குது, அது அரைக்கிமாருடைய தாலி கயிறு, அதை கழட்ட முடியாது அப்படிங்கிறான். இதை யாராவது நம்ப முடியுமா? கம்பனுடைய பாட்டில் வருது அப்படிங்கிறத இன்னைக்கு புதுக்கவிதை எழுதுகிற ஆட்கள் யோசிக்கிற பாருங்க. அதான் அன்னைக்கு யோசிச்சு வச்சிருக்கிறார் அவர். அத்தனை அழகு, ஐம்புதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆக, இந்த அஞ்சையும் ஒரு பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஐந்திலே ஒன்று பெற்றான். இவன் யாருடைய மகன் என்றால் காற்றினுடைய மகன், வாயு. ஐந்திலே ஒன்று பெற்றான், ஐந்திலே ஒன்றை தாவி. அவன் என்ன பண்ணான், கடலை தாண்டி போனான். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி. அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆறுன்னு என்ன அர்த்தம்னா வழின்னு அர்த்தம். ஆறுனா கடல் நினைச்சு விடாங்க, ஆறுனா வழி. அவன் என்ன பண்ணான், ஆகாயத்தின் வழியாக கடலை தாண்டி சென்றான். எங்க போனான் அப்படின்னா, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு, அணங்குன்னா பெண்ணு, அதை மண்ணிலே பிறந்த விடவள், தங்க ஏற்பூட்டி ஜனகன் அதை உழுத போது, இன்னைக்கும் கூட ஞாபகம், சித்திரை 1ஆம் தேதி இன்றைக்கு சித்திர மாதத்துல ஊர் பெரியவர்கள் முதல் ஏற்பூட்டி விழுவாங்க. அப்படி எடுத்த போது அந்த பெட்டிக்குள்ள இருந்து வந்தவ தான் சீதா பிராட்டி. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு, அணங்கு கண்ட எல்லார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். அவன் என்ன பண்ணான், அவளை போய் தேடி பார்த்துட்டு இலங்கையில் அவள் சீதா பிராட்டியை பார்த்த உடனே ராவணனோட சண்டை வந்து அவன் என்ன பண்ணான், வாலில் தீ வச்சு விட்டான். வால் எழுதியிருப்பார் அவதார புருஷனில், அவன் வாளிலே தீ வைத்தான். அவன் என்ன பண்ணா, அவன் வைத்தான் அந்த தீ வைத்தான். அப்படிமா தீவில இலங்கை தீவில இருந்து அவன் தீ வைத்தானா, இவன் என்ன பண்ணா அந்த தீயை வந்து அந்த ஊர் ஊரா வச்சு விட்டானா. தீ வைத்தான், தீ வைத்தான், ஒரு ரெண்டு வார்த்தை, இது ஒரே சொல்லு மாதிரி தான் இருக்கும். தீவுங்கிறது இப்ப நான் இன்னொரு இங்கிலீஷ் சொல்லுமா, ஐலேண்டு சொல்லும்ல, அது இந்த அஞ்சு விஷயம் வருது. நிலத்திலே பிறந்தவள் சீதை, அவள் எங்க இருக்கா, ராவணனால் தூக்கி போட்டு இலங்கையில் இருக்கிறா. அவளை தேடி போறதா இருந்தா கடலை தாண்டி போகணும், தண்ணீர் ஆகாய மார்க்கமாக போகணும், வானம் மூணு முடிஞ்சது. காற்றினுடைய மகனாகிய அனுமன் போறான், அவனுடைய வாலில் நெருப்பு வச்சுட்டான். இந்த ஒரு பாட்டுக்கு இதாங்க பொருள். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்குகின்ற அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நீங்க நினைச்சிடப்படாது இந்த ஒரு பாட்டை வச்சே முடிச்சிட்டு வர போட்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா பல பேர் இந்த வகுப்பு எடுக்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா, ரெண்டு வரையும் இருந்தால் ஒருத்தர் வகுப்பே முடிச்சுட்டு வரான். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்கிறது கன்று குட்டி. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு ஒரு மணி நேரம் நடத்திருக்காரு, எப்படின்னு கேட்குறீங்களா? தோட்டத்தில் மேயுது, காட்டில் மேயில, கம்மாயில் மேயில, ஆற்றுல மேயில, கரையில் மேயில, மேயுது, பாயலை, கடிக்கலை, உண்ணலை, தின்னலை, மேயுது. வெள்ளை பசு, கருப்பு பசு இல்லை, ப்ரௌன் கலர் இல்லை, ரெட் இல்லை, பசு, கரடி இல்லை, சிங்கம் இல்லை, புலி இல்லை. திருடு புரிஞ்சிடாதா சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ விளக்கமாக நடத்துனா என்னாகும், குப்பரப்படுத்து கொண்டு விடுவாங்க ஆளுகளை. இப்போ தெரிஞ்சு வச்சுக்கங்க, அதை மட்டும் நான் சொல்லலை. இந்த பாட்டு எதுக்காக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு பாட்டை சொன்னால் முதல்ல பொருள் சொல்லி பாட்டு சொல்லணும்னு வாரியார் சாமி சொல்லுவார். விறுவிறுவிறுவிறுன்னு சொல்லிடப்படாதான். இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று என் பேரன் இப்போ ஒரு பா ஏதாவது திருக்குறள் சொல்லுங்கன்னு கேட்டோன்னு நான் சொன்னேன். எப்பா தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியமானது, தண்ணீர்னால தான் எல்லாம் நடக்குது. அது தண்ணீர் உணவை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது, அக்ரிகல்ச்சர் வேளாண்மை. உணவை ஆக்க பயன்படுகிறது, சமையல், அப்புறம் என்ன சொல்லணும், குக்கிங், அப்படி வச்சுங்க. அது உணவாகவும் பயன்படுகிறது, சில வீடுகளில் நீராக இருந்தால் சாப்பாடு, தெரியுதுங்களா? இதை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, இப்படி சொன்னோம்னா என்ன ஆகும்? இப்போ முதல்ல சொன்னது ரெண்டாவது சொன்னது ஒன்று அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா அந்த மொழி நடை வேற, அதுக்காக பயப்படக்கூடாது. அந்த காலத்து மொழி நடைனா அதுக்கேற்றபடி இருக்கணும். இப்போ இங்கிலாந்தில் ஷேக்ஸ்பியர் எழுதிய ஆங்கிலம் இன்னைக்கு இல்லைங்கிறாங்க, அது வேறங்கிறாங்க, அது தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அதுக்கு தனியாக பயிற்சி எடுக்கணுங்கிறாங்க. அதுபோல நம்மகிட்ட அப்படி இல்லை. ஆறு கிடந்த அகல் நடும் தெருக்கள்னா இது மதுரை காஞ்சியில் வருது. ஆறு கிடந்த அகல் நடும் தெருக்கள், ஆறுன்னா தண்ணி இருக்கும் ஒரு காலத்தில், ஆறுன்னா மண் இருக்கும் ஒரு காலத்தில், இப்போ ஆறுன்னா அது ஆறா அஞ்சா நாலான்னு நமக்கே தெரியல, அது சுருங்கிட்டே போகுது அப்படியே. கால மாற்றம் இருக்குதான் செய்யும், அதெல்லாம் பார்க்கணும்ல. இப்போ இந்த ஒரு பொருளை சொல்லிட்டு அந்த பொருளை விளக்கத்துக்கு பாட்டை சொல்கிறது. கடல் தாண்டிய கதாநாயகன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கடலை தாண்டது சாதாரணமாக சொல்லுங்க பார்க்கலாம், அது எவ்வளோ சிரமம். இந்த தலைப்பை ஏன் எடுத்துக்கிட்டோம், நான் முதலே உங்கள்கிட்ட தான் சொன்னேன், எப்படின்னா ஒரு உற்சாகத்தை உருவாக்கி கொடுக்கணும். இப்போ அனுமனை பற்றிய அறிமுகமே நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பன் வால்மீகி வடமொழியில் எழுதுகிறத தமிழில் ஆறு காண்டங்களாக எழுதுகிறார். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், இந்த ஆறு ஆறு பகுதி 10,000 பாட்டுக்கு மேலே. அந்த 10,000 பாட்டுனா சாதாரணம் கிடையாதுங்க. நீங்கள் கம்பராமாயணத்தை முழுவதும் என்னை திருப்பி படிக்க வச்சாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது இந்த ஆறு பகுதிகளில் ஆறு காண்டங்களில் முதல் மூன்று காண்டங்களில் நம்ம கதாநாயகன் வரலங்க, மூணு பாகத்தில் கிடையாது, மூணு காண்டத்தில் இல்லை. அவர் வரக்கூடிய பகுதியே எப்படின்னு காட்டிங்கன்னா, கிட்கிந்தா காண்டம் தான் அவர் வர்றதே. அதுக்கு முன்கதையெல்லாம் சொல்கிறது ரொம்ப நேரம் ஆகும், நமக்கு தெரிஞ்சது தான் அது. மூத்தவன் தான் ராமன், நியாயப்படி அவனுக்கு தான் அரசு கொடுக்கணும், கொடுக்கறதுக்கெல்லாம் ஏற்பாடாயிடுச்சு. அது வழக்கப்படி அப்படியே போனால் கதை நல்லா இருக்குமா சொல்லுங்க பார்ப்போம். வில்லனே இல்லைனா படம் எப்படி நல்லா இருக்கும்? இது எங்கனையாவது வரணும். இன்னொன்று ஏதாவது நடந்தால் தான் நம்ம பார்ப்போம். ஐயா திருக்குறள் ஒரு முறை சொன்னார், திருக்குறள் முனுசாமி ஐயா சொன்னார், திருக்குறளை பற்றி பேசுனே கூட்டமே வரல, ஆனால் மற்ற கதைகளை ராமாயணம் பாரதம் சொல்லி பேசுனா கூட்டம் வருது. எப்படின்னு அவர் சொன்னார், திருக்குறள் என்னன்னா நம்மளை பற்றி சொல்கிறது, எவனுக்கு நம்மளை பற்றி பேசினா பிடிக்காது. அவர் இப்போ மனைவி இப்படி செலுத்திட்டாங்க, அப்படியா அது பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அதை உடனே போய் பார்த்து வந்துருவான். அது அடுத்த விட்டு கதையா, திருக்குறள் நம்மளை பற்றிய கதையா, நம்மளை பற்றிய கதையை படிப்பா எதுக்கு, நமக்கே வேணாண்டு போயிடுவோம். இங்கே இப்போ ஆட்சி கிடைக்காம போகுது, ஏன்னா அந்த அம்மா ரெண்டு வாரம் கேட்டால் அதனால் ஒன்று காட்டுக்கு போகணுங்கிற மாதிரி அந்த பதிலாக வந்துடுது. காட்டுக்கு போயிட்டாரு அந்த அம்மா, நானும் வரேன்னா நியாயப்படி வேண்டியதில்லை தான், ஆனால் வரேன்னு சொல்லிடுச்சு. சரின்ட்டு நான் அங்கே தாங்க முடியுமோ நாள் அப்படின்னோடனே நான் கூட கேட்டேன் வகுப்பில் கோஎஜுகேஷன் கிளாஸு சீதை ஏமா கூட போனாங்க அப்படின்னு கேட்டேன். அது அழகாக சொல்லிச்சுங்க, ஒரு மாமியார் இருந்தாலும் தாங்க முடியாது. சீதைக்கு 60,000+3 யோசிச்சு பாருங்க, பகுதி வாரியாக சண்டை போட்டாலும் 10 வருஷம் போடலாம். இப்படிலாம் யோசிச்சு பாருங்க யாராவது. அவன் என்ன சொன்னா, தீனும் சுடுமோ அப்படின்னா உன்னுடைய பிரிவு எப்படிப்பட்டது, நான் உன்னை பிரிஞ்சிருக்க முடியுமா, என்னால் வரேன்ட்டு வந்துட்டான். அதே மாதிரி போனாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி போன உடனே புதன்கிழமை போனாங்க, வெள்ளிக்கிழமை அவன் தீட்டு போயிட்டான் நினைக்காதீங்க. நல்லா இருந்தாங்க, பல ஆண்டு காலம் இருந்தாங்க. ஆண்டு சில கணிந்த பின் அப்படின்னு சிலப்பதிகார ஆசிரியர் போடுவார். அதனால் கண்ணையும் கோவலனும் நல்லா தான் இருந்தாங்க. மாதவி வர்றது கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டான். நம்ம வந்து திங்கக்கிழமை கல்யாணம், புதன்கிழமை மாதவி வந்துட்டா நினைக்க வேண்டாம். நமக்கு கால ஓட்டத்தில் அப்படி சொல்லுவாங்க. பேராசிரியர் கல்கி எழுதுவார், எழுத்தாளர்கள் நினைச்சா ஒரு நிமிஷத்தில் நடக்கிற விஷயத்த அவர் 4 வாரம் எழுத முடியுமா, அதே நேரத்தில் ஒரே வரியில 50 ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு ஓட முடியுமா, ஒரே வாரத்தில் போட முடியுமா அப்படி. அதுக்காக இங்கே அவ காட்டுக்கு போயிடுறா, போய் போன இடத்துல நல்லா இருக்கிறாங்க, பஞ்சவடியில் இலக்குவன் கூட வர்றாரு. அப்புறம் வழக்கப்படி அதான் அதில் ஒரு வில்லி வருவாள்ல இங்கே வந்த மாதிரி, சூர்பனக வந்து பார்த்துட்டு ராமனோட ஒம்பிழுத்துட்டு அப்புறம் போய் அண்ணன்ட்ட கதறி நீ போய் தூக்கிட்டுவான்னு சொல்லி அவன் தூக்கம் வந்துட்டான். தூக்கம் வந்தா இப்போ அவன் என்ன பண்ணான் தெரியுமா, நேரடியாக போய் இது பண்ணாமல் மாரீசனை கூப்பிட்டு, அவன் தான் தாடகியனுடைய 2வது மகன், ஏற்கனவே அவன் ஃபேமிலியில் 2 பேரை விட்டு போய் கூப்பிட்டு நீ போய் மானா போ, அவனை போய் தூக்கிட்டு வான். அதுக்கு கொஞ்சம் சொன்னா, ஏன் நீ மாயாவி தானே ராவணன், நீ பேசாமல் ராமர் மாதிரி மாஃபிங்கில் போயிட வேண்டியதானே, உருமாறி போயிடலாம்ல, போய் அவர் வாக்கிங் போகிறப்ப நீ இங்கிட்டு போய் உள்ளே புகுந்து வாமா இந்த பக்கம் போகணும்னு கூட்டு வந்துருக்கலாம்ல. அதுக்கு ராவணன் சிரிச்சான், அப்படிலாம் செய்ய முடியாது, இது ராமாயணத்தில் இல்லை, கீழே இது வந்து எடுத்துக்காட்டு கதை. ராவணன் சிரிச்சிருக்கான், என்னன்னு, ஏன்டா ராம வேஷம் போட்டால் எனக்கு அடுத்தால் போட்டு அடிமையில் எப்படிதான் ஆசை வரும் அப்படின்னானா. நியாயமான கேள்வி, இது ரொம்ப என் கூட வந்தால் தான் புரியும், சும்மா கம்முன் உட்காந்துருக்கப்படாது. இப்போ மாரிசன் இப்போ மானாவர்லாம் போகிறாரு, தூக்கிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அவர் காப்பாற்றுவதற்காக ஜடாயு என்ற பறவை கூட சண்டை போட்டு, பிறகு அந்த ஜடாயு இறந்து போயிட்டு, அந்த ஜடாயு கேட்குற கேள்வியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். சீதையை தூக்கிட்டு போகிற போது தடுத்து நிறுத்திட்டு அவன் அந்த வாள் கொண்டு வெட்டுறாங்க. அந்த வாள் கூட என்ன, சிவபெருமான் தந்த வாழா அது, அதை வச்சு தான் வெட்டுறான். அந்த பறவை விழுந்துருது, விழுந்துட்டு ராமலட்சுமணனை பார்த்து கேட்குது, என்ன நீங்கள் இவ்வளோ பெரிய ஆட்கள், பெண்ணை தனியாக விட்டுட்டு போகலாமா, இந்த வார்த்தைக்கெல்லாம் என்னங்க சொல்லுவீங்க பதில். ரெண்டு பேரும் கொஞ்சம் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அப்புறம் அதை அவருக்கு வந்து இயமுக்கரைகள்லாம் செய்கிறாங்க. இது ராமானுஜருடைய 1000வது ஆண்டு, 2017 வாழ்ந்தவர் சித்தாத்வைதத்தை நம்ம கொடுத்தவர் அவர். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் ஒன்று வரும், ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய குருநாதராகிய பெரிய நம்பி ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு போய் இறுதி சடங்குகள் செஞ்சுட்டு வர்றார். கூடவே வந்த ராமானுஜர் கேட்டாராம், நீங்களும் அந்தனவை போய் சேர்ந்தவர், அவரோ ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர், அந்த ஈமக்கரிகளை நீங்கள் செய்ய முடியுமா, செய்யலாமா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு பெரிய நம்பி சொன்னாராம், சடாயு என்ற பறவைக்கு ராஜாதிராஜனாகிய ராமன் ஈமக்கரிகளை செய்து வைத்தான், இறந்த மனிதன் சடாயுவை காட்டிலும் இழிந்தவனுமில்லை, செய்த நான் ராமனை காட்டில் உயர்ந்தவனுமில்லை, தெரிந்து கொள் இதான் வார்த்தை. வைஷ்ணவம் படிக்க படிக்க அருமையா இருக்குங்க, படிக்க சொல்ல அவ்வளவு ஈரத்தமிழ் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கேட்க கேட்க இனிமையா இருக்கும். அப்ப இவங்க சபரி என்ற ஒரு அம்மையாரை பார்த்துட்டு அவங்க தான் சொல்றாங்க, நீ போய் பாரு, சுக்ரீவனை போய் பாரு. இப்ப சுக்ரீவனை பார்க்க வர்றாங்க, இந்த சுக்ரீவனை பார்க்க வர்ற இடத்துல தான் அனுமனை சந்திக்க போறாங்க. இது வரைக்கும் கதாநாயகம் அல்ல, இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா இருந்தது ஆச்சரியம். சுக்ரீவனை பார்க்க வர்றாங்கன்னு சொன்னா சுக்ரீவன் நிலைமை என்ன, அவன் அவனுடைய அண்ணன் வாலி, அவனுக்கு பயந்து அவன் வந்து ஒளிஞ்சிருக்கிறான். நீங்க எல்லாத்துலயுமே பாருங்க, கதைக்கு ஒரு சின்னதா ஒரு கிளைக்கதை இருக்கும், இங்க ஒளிஞ்சா அவன் பிடிக்க மாட்டானா, அவனுக்கு இங்க ஒரு சாபம் இருக்கு, அங்க வந்தா அவன் தலை வெடிச்சு போகும். வேற ஒன்றும் இல்லை, துந்துபின்னு ஒரு அரக்கை, அந்த அரக்கனை அவன் எரும மாடு வடிவத்தில் இருந்த சண்டை போட்டப்ப அவனை கிருகிருன்னு சுத்தி தரையில் அடிச்சு ஒரு முனிவர் மேலதுக்கு போட்டான், அவர் மேல ரத்தம் பட்டுச்சு. அவர் உடனே நீ இந்த பக்கம் வந்த உன் தலை வெடிச்சு போகும்ட்டாரு, தலை வெடிச்சு போகும் தெரியாது. அந்த காலத்தில் மங்கையர்கரசின்னு ஒரு படம் வந்தது, 3 பியூஷன் அப்பா, தாத்தா அப்பா மகன், 3 பியூஷன் அப்பா, NS கிருஷ்ணா அதில் 2 பேர், அதில் நடிச்சனால்தான் அவருக்கு ராதாகிருஷ்ணனுக்கு காக்கா ராதாகிருஷ்ணன் பேர் வந்தது. எப்படி தெரியுங்களா, 5-6 காக்காயை பிடிச்சிட்டு வந்து டிஎம் மதுரை சொல்லுவார், அம்மா அரமணையில் வேலை கிடைக்குமா பாரு. எப்படி கேட்குறேன்னு, இல்லை காக்கா பிடிச்சா கிடைக்கும்னா, இங்கே என்ன 5-6 காக்கா பிடிச்சிட்டே அப்படிம்பாரு. அதனால தான் அவருக்கு காக்கா ராதாகிருஷ்ணன் பேர். மங்கையர்கரசி படத்தில் வரும் அது, இங்க அந்த அந்த துளி பட்டா தலை வெடிச்சு போனதுனால என்ன கிருஷ்ண தேவலோகத்துக்கு போயிட்டு வருவாரு. போயிட்டு வந்து அந்த தலையில நல்ல கயிறு போட்டு கட்டி உட்கார்ந்துருப்பாரு. எதுக்குன்னு கேட்டா தேவ ரகசியத்தை சொன்னா தலை வெடிச்சிருமா அவருக்கு. அதுக்காக ஏகப்பட்ட கயிறு போட்டு கட்டி உட்கார்ந்துருப்பாரு. அதுல இங்க அவன் வந்தா தலை வெடிச்சிருமா. அங்க உட்கார்ந்துருந்தப்ப ராமனும் இலக்குவனும் வர்றத பார்த்துட்டு சுக்ரீவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். எப்பவுமே இந்த அறந்தவங்களுக்கு இருந்ததெல்லாம் பெய்யுமாயில்ல, ஓடிட்டான். இப்ப இப்பதான் அவருடைய மந்திரிமார்கள் இப்ப அரசாங்கம் ஓடனா எல்லாரும் ஓடணும், அதான் நியாயம். ஓடாதே ஓடாதேன்னு கத்திட்டு ஓடுவாங்க சில பேர், பாத்திருக்கீங்களா? ஓடிட்டாங்க ஒரு வழியா. யாருன்னு போய் பார்க்கணும். இப்பதாங்க அனுமனை காட்டுறாங்க. அனுமனும் தான் யாருன்னு சொல்லிக்கல. அனுமன் என்ன பண்றாருதான் பாருங்க, உற்சாகத்தை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாக்கணும். நீங்க இங்க இருந்து கதையோட கூடவே வாங்க கொஞ்சம். இப்ப நம்ம யாரையாவது போய் பார்க்க போறாங்க, போனவுடனே நம்ம பேரு அட்ரஸ்லாம் கொடுத்து வந்துடக்கூடாது. இப்ப இந்த சில பேர் பாத்தீங்கன்னா யாரு கேட்டாலும் நம்பரை சொல்றாங்க, யாரு கேட்டாலும் உடனே சொல்றாங்க, சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அப்படி அனுமன் என்ன பண்றான், ஒரு அந்தன சிறுவன் வடிவத்துல ஒரு மாணவன் போல ஸ்டூடெண்ட் மாதிரி வச்சுங்களேன் போய் அவங்கள பார்த்துட்டு பார்க்க போற போதே இவன் தீர்மானிக்கிற விஷயங்கள் இருக்குதுங்களா, கேரக்டரை பத்தி சொல்றது. ரெண்டு பேர் வர்றாங்க. இந்த ரெண்டு பேரை பார்த்தா எப்படி இருக்கு, மேல பறவைகள் பறந்து வருது, நிழல் அவங்க வேலைப்பட்டு சூரிய வெளிச்சம் படக்கூடாது. நடந்து வர்ற பாதை பூரா பச்சை புல் அப்படியே பிரமாதமா இதாகுது. மேகங்கள் வந்து தண்ணீர் தெளிச்சுக்கிட்டே வருது. அப்படின்னா உத்தம புருஷர்கள் ரெண்டு பேர் வர்றாங்க. அடையாளங்களை பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கு மேல இன்னொன்னு சொல்றாருங்க. இவர்கள் முகத்தை பார்த்தால் இவர்கள் ஏதோ ஒன்றை இழந்து விட்டு, அரிய பொருளை இழந்து விட்டு தேடிக்கொண்டிருப்பவர்கள் போல தெரிகிறார்கள் என்று இத்தனையும் பார்த்த உடனே பார்க்கணும். இப்ப நம்ம அதெல்லாம் செய்ய முடியாதுங்க. ஏன்னா நம்ம பெரும்பாலும் பெரிய கதவுளோ ஓட்ட வழியா பாக்குறோம். எல்லாரும் பூதம் மாதிரி தர்றாங்க அப்படித்தானே. இந்த வீடுகளுக்குள்ள நம்ம உள்ள உட்கார்ந்து முந்தையெல்லாம் திண்ணை இருக்கும், இப்ப திண்ணையெல்லாம் கிடையாது. காம்பவுண்ட் வாள் பிரம்மாண்டமான நாய்கள் வேற உட்கார்ந்து இருக்குது. அதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு வீட்டு வாசல்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டு போட்டுருக்கு. ஒருத்தனுக்கு சந்தேகம், எத்தனை நாய் வச்சிருக்காங்கன்னு பாப்போம்ட்டு மெதுவா கதா திறந்து பார்த்திருக்கேன். உருண்டே ஒரு திருடு நாய் இருந்திருக்கு. இதுக்கு போய் எவ்வளவு பெரிய போட்டு போட்டாங்க, இந்த போர்டு விழுந்தாலும் நாய் செத்து போகும் அப்படின்ட்டு எதுக்கு உள்ள போய் பாப்போம்னு போயிருக்கான். போய் கதவை தட்டிருக்கான். அந்த வீட்டுக்காரன், யார் நீ, எதுக்கு வந்த, என்ன வேணும், ரெண்டு ரெண்டு அப்படின்ட்டு போயிட்டானா. உன்னை கட்டி போட்டிருக்காங்க, உன் அவுத்து விட்டுருக்காங்க, அது வரைக்கும் தெரியுது அப்படின்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். யாரு இவர்கள், முகம் என்ன, இவங்களுடைய நிலைமை என்ன, ஏன் இப்படி வர்றாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு இவன் போயிங்க என்ன அற்புதமா சொல்றான் பாத்தீங்களா. போன உடனே தன்னை பற்றி அறிமுகம் பண்றான். இது இன்னைக்கு நம்ம முதல்ல பழகிக்கிற வேண்டிய என்னன்னா, நான் யாருன்னு சொல்லணும். இங்க போன உடனே எங்க அம்மா பேர் இது, எங்க அப்பா பேர் இது, என் பேர் இது. அஞ்சனை வயிற்றில் வந்தோன் காற்றின் மைந்தன், அஞ்சனை வயிற்றில் வந்தோன் நாமமும் அனுமன் என்போன். பேர் பாருங்க, அம்மா அப்பா அம்மா தாம்பேரு விசிட்டிங் கார்டுல அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பார்த்த உடனே முதல் வார்த்தை சொல்றாருங்க, ராமன் என்ன படிப்பு, தாயை சொல்றான், தந்தையை சொல்றான், தன்னை பத்தி சொல்றான், யாரா இருப்பான் இவன், கல்லாத கலைகள் இந்த உலகத்தில் இல்லை போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார்கொல் இச்சொல்லின் செல்வன் இந்த வார்த்தையை பார்த்தீங்களா. எடுத்த உடனே கதாநாயகன்ட்ட ஒருத்தர் நல்ல பேர் வாங்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். கதாநாயகனுக்கு தான் எல்லா நல்ல பேரும் கூட்டு போனம. எடுத்த உடனே யார்கொல் இச்சொல்லின் செல்வன், சொல்லின் செல்வன் பட்டம் தமிழ்ல யாருக்கு தெரியுங்களா, ராபி சேதுப்பிள்ளை அவர்களுக்கு உண்டு. அவருடைய அந்த ஆற்றங்கரை இல்லைன்னு ஒரு புத்தகம் நீங்க படிச்சு பார்க்கணும். அவருடைய புத்தகத்தோட பெயர்கள் எங்க கவிதையா இருக்குங்க, வேலும் வாலும் அப்படிம்பாரு. வேலும் வில்லும், வேல்னா கந்தபுராணம், வில்னா ராமாயணம். அதே மாதிரி ஊரும் பேரும், கங்கை வேடனும் காலத்தி வேடனும். கங்கை வேடனா குகன், காலத்தி வேடனா இவர் கண்ணப்ப நாயனார் சொல்றது. அந்த ராபி சேது பிள்ளைக்கு தான் சொல்லின் செல்வன் பட்டம் உண்டு. சொல்லின் செல்வன் சாதாரணம் கிடையாதுங்க. வாரியார் சாமி ஒரு தடவை மதுரையில ஆடி வீதியில பேசிட்டு இருக்காரு, பெரும் கூட்டம், திடீர்னு ஒரு பத்து பேர் எந்திரிச்சு போனாங்க. அப்படியே அவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தவர் சொன்னாரு, எனக்கு சொல்லின் செல்வன் பட்டம் கொடுத்துருந்தாங்க, இவ்வளவு நாளா நான் எனக்கு தெரியாது ஏன் காரணம்னு, இன்னைக்கு தான் தெரிஞ்சது, நான் சொல்லின் அவர் செல்வர் அப்படின்னாரு. அந்த ஆளுக்கு பத்து பேர் உட்காந்து பாவம், எதுக்கு போனாலும் எந்திரிச்சவே. அவர் சொன்ன அந்த பாருங்க, போற ஆளை இழுத்து பிடிச்சி உட்கார வைக்க கூடாது, ரத்தரத்தமா கக்கு அப்படி சொல்லக்கூடாது, போற போது அப்படி அப்படி உட்கார வைக்கணும். யாருக்கும் சொல்லின்னு செல்வன் கேட்டுட்டு உடனே தன்னை பற்றி அறிமுகம் சொல்லிட்டு இப்போ ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க யாருன்னு கேட்கறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். எனக்கெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப அனுபவம் இருக்கு. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தேன், கணவன் மனைவி பிள்ளைகளோட போனாங்க. போனவங்க அந்த அம்மா என்னமோ சொல்லிச்சு, உடனே அவர் ஓடி வந்து என்கிட்ட கை கொடுத்து, உங்க பேச்சுனா எனக்கு உயிர், எங்க இருந்தாலும் வந்து கேட்பேன், அவ்வளோ அருமையா பேசுவீங்க, சுகி சிவன் தானே நீங்க அப்படின்னு கேட்டாரு. இங்க போன உடனே ரொம்ப அழகா இப்ப சொல்றாரு, நீங்க யாருன்னு சொல்றதம்மா, என் தலைவன் இருக்கிறான், தன்னை பத்தி அறிமுகம் பண்ணிட்டு, எரிகதிரி செல்வனுடைய மகனவன், அவன்கிட்ட நான் வேலை பார்க்கறேன் பணியால், உங்களை பத்தி அங்க என்ன சொல்லணும், என்ன பாத்தீங்களா, நீங்க யாரு என்னன்னு கேட்கல, உங்களை பத்தி நான் அங்க என்ன சொல்லணும். அதுக்கு அப்பதாங்க இளைய பெருமாளகி இலக்குன்னு சொல்றாங்க, இவர் யாரு தெரியுமா அப்படின்ட்டு வருஷப்படுத்துறான். தசரதனுடைய மகன், மூத்த மகன், தன்னுடைய தம்பிக்காக நாட்டை கொடுத்துட்டு வந்தவர், வருஷப்படி சொன்ன உடனே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, சரி நாம அங்கே போகலாம். அப்படி போறப்ப நீங்க இருங்க, நான் கூட்டிட்டு வர்றேன், நல்லா பாருங்களேன், நீங்க இருங்க, நான் போய் எங்களுடைய தலைவனை கூப்பிட்டு வர்றேன். அப்படி போற போதே இவர் வர்ற வேகத்தை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிட்டானா, நிச்சயமாக யாரும் கெட்டவங்க இல்லை. அவன் எப்படி வந்தானா, வந்த உடனே ஆலகால விஷத்தை மற்றவர்களுக்காக தான் அருந்தி உலகை காப்பாற்றிய சிவபெருமானை போல வந்தார்னு கம்பன் சொல்றாருங்க. இது வந்து வைணவ காப்பியம், ஆனா எடுத்துக்காட்டு சொல்ற போது நீங்க பார்க்கலாம், வில்லியும் சிவனும்னு ஒரு புத்தகம் உண்டு, வில்லி பாரத் எழுதின வில்லிபுத்திரார் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் சைவ கடவுளாகிய சிவபெருமானை போற்றி பாடி இருக்கிறார்கிற விஷயத்த ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. அவ்வளவு அழகா இருக்கும். அதாவது மதத்தால சண்டை போடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சொல்லப்படுறது. இங்க கூட்டிட்டு வந்து, நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன வேகத்தை பார்த்த உடனே அவங்க எல்லாம் என்னன்னு கேட்ட உடனே, ஒண்ணு இல்ல, வந்திருக்கிறவர் வந்து பெரிய ஆள் தான், நம்மளை கொல்ல வரல, காப்பாத்த வந்திருக்காரு. அதோடு மட்டுமில்ல, நம் எதிரியாகிய அல்லது உன்னுடைய எதிரியாகிய வாலியை வீழ்த்த வல்ல திறமை உள்ளவர் வந்திருக்காரு சொல்லிட்டு வரிசையா அடுக்கிறாங்க. யார் யாரை பத்திலாம் இவர் வந்து தாடகையை வீழ்த்தியவர், அதே போல மற்றவர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் அவர் வெற்றி கண்டார், எல்லாத்தையும் வருஷப்படுத்தி சொல்றார். சிவதனசை முறித்தவர், எல்லா கதையும் அதுல வந்துருது. நீங்க இந்த ராமாயணத்துல மாத்திரம் எங்கேயாவது விட்டு போச்சு, கவலைப்பட வேண்டாங்க, அங்கங்க கதை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். பிறகு உடனே வந்து பார்த்துட்டு ரெண்டு பேருக்கு நட்பு ஏற்படுது, சாப்பிட கூட்டிட்டு போறாங்க. போற போது அங்க காய்கனி கிழங்குகள் எல்லாம் கொடுக்குறாங்க. பரிமாறிக்கிட்டே இருக்க பத்தி திடீர்னு ராமனுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுதான், உன் மனைவி இல்லையான்னு கேட்டிருக்காப்ல. பாருங்க, வீட்டுல பெண்கள் இல்லைன்னா இந்த சமையல் பண்ணி போடுற போது, விருந்து கொடுக்கற போது வீட்டில் பெண்மணி இருக்கணுமா, இல்லைன்னா என்ன ஆகும், உனக்கும் நீயும் மனைவியை பிரிந்திருக்கிறாயோ, ஒரு வார்த்தை கேட்கிறான், ஒரு வார்த்தை, நீயும் மனைவியை பிரிந்திருக்கிறாய். ஏன்னா விருந்தாட்கள் வர்றப்ப, நீங்க சிலப்பதிகாரத்தில் ஒரு வார்த்தை உண்டு, கண்ணகி திரும்பி வந்த கோவலனை பார்த்து சொல்றாங்க, நீ சொத்தெல்லாம் தொலைச்சிட்ட பரவாயில்ல, வெளி இன்னொரு வீட்டில் இருந்த அவமானம் தான், ஆனா எனக்கு என்ன கவலை தெரியுமா, நீ இல்லாத இந்த வீட்டில், ஆம்பளை இல்லாத இந்த வீட்டில் ஒரு நாள் கூட விருந்தாள் வரலையா, இந்த விருந்தாளே இல்லாத அளவுக்கு நான் என் வாழ்க்கையை கெட்டு போச்சு. அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதிரலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர்கோடலும் இழந்த என்னை அப்படிங்கிறா. எனக்கு என்னாச்சு தெரியுமா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, விருந்தாள் வந்தா என்ன பாடுபடுறேன், இப்ப போச்சு போ, நீ படம் பார்க்க முடியாது, அவ்வளவுதான் போ, போச்சு, என்னத்த பண்றது, எப்படி பண்றோம், அதிகம் ஒருத்தர் பசியோட வந்திருக்காரு, அந்த அம்மா கேட்டுச்சான், ஆமா நீங்க எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வெளியே சாப்பிட்டுதான் வருவீங்க அப்படின்னு இருக்கு, அந்த ஆள் சுதாரிச்சுக்கிட்டான், அப்படியே நான் சாப்பிட்டாலும் நீங்க சாப்பிட விட்டுருவீங்களாக்கும் அப்படின்னு இருக்கான். உடனே இந்த அம்மா சொல்லிச்சு, அப்படியே நீங்க சாப்பிட்டாலும் பிள்ளைகள் அஞ்சு பத்து கொடுக்காமல போறீங்க, நாலு பையன் மூணு பொண்ணு, அதுக்கு அவன் சரவண பொருளையே சாப்பிட்டு போயிடுவான். உடனே அவன் அதுக்கு மேல சொன்ன, அப்படியே நான் கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்த்துருக்கீங்க, என்னைக்கா சாப்பிடுவாங்களா. இதே வார்த்தையை அங்க சீதை சொல்றாங்க, நான் இல்லாதப்ப யாராவது நம்ம பரதசாலைக்கு வந்தா என்ன ஆகும், விருந்து கண்ட போது என்னருமோ என்று எண்ணி விம்மும் அப்படிங்களா. அவ வந்து அதை சொல்லக்கூட இல்லைங்க, விம்முதல் தெரியுங்களா, பிள்ளைய அடிச்ச பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு விழு இழுக்கு தெரியுங்களா அப்படிங்க, என்னன்னா அது இப்போ அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கு, விம்மல்லாம் இல்ல அதுக்கு பேரு, அப்படி அப்படி விம்மிட்டு வரணுங்களா. அவர் விம்மி 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 எழும் காட்சிமா பாரதி காற்றை பத்தி சொல்ற விம்மி விம்மி விம்மி. இதுல அடுக்கு தொடர்னா தமிழ்ல ரெண்டு தடவை தான் போடலாம், தேவையான மூணு தடவை போடலாம், பாரதி நாலு தடவை போட்டிருக்காரு, விம்மி 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 விம்மின்னு போட்டார். அதுக்கு ஒருத்தன் கோளாறு சொல்லிவிட்டானா, அது என்ன நாலு தடவை போடுறதுன்னு, அதுக்கு ஒருத்தர் சொன்னாரா, மூணு தடவை தான் போட்டாரு, நாலாவது தடவை அவரே விம்மிட்டார் அப்படின்னாரான். ஏன்னா நம்ம ஆளுக்கு எதுலதான் குரவன் குடிக்கிறது இல்லை, குட்டியாடு தப்பி வந்தா குரவனுக்கு சொன்னோம், ஒரு பாட்டு இருக்குது பட்டுக்கோட்டை பாட்டு, குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநெறிக்கு சொன்னோம், குள்ளநெறி தப்பி வந்தா குரவனுக்கு சொன்னோம், தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா எட்டெழுதான் சொந்தம், உனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் உலகத்துக்கு நான் சொந்தப்படா, பட்டுக்கோட்டை பாட்டு பாசவலை பழைய பாசவலை படாது, இந்த பாட்டு பயங்கர ஹிட்டுங்க. ஆனா இதுக்கு ஒருத்தர் கோலா சொல்லிவிட்டாரு, அதெல்லாம் எட்டடிதான் சொந்தம்னு போட்டிருக்கீங்க, ஆறு இட்ல தானே புதப்பாங்க, உன்ன மருதாதி சொன்னாரா, அவன் செத்தப்பறம் சௌரியமா இருந்து போறா விடுறா அப்படின்னு இருக்காரு. ஏன் உருண்டு வரட்டு படுக்கப்படாதா? ஆளை விடு, குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. இங்க நீயும் மனைவியை பிரிந்திருக்கிறாயோன்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே எடுத்து பிரமாதப்படுத்துறாங்க கதாநாயகன் ஆகிய நம்ம அனுமன். ஆமா, வரிசையா சொல்லி, இவங்க அண்ணன் ஒரு மாயாவிங்கிற ஒருத்தர் அரக்கனோட சண்டை போட்டான், சண்டை போட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் இதுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. ரொம்ப நாளா வரல, இவன் வாசல காத்திருந்தான். திடீர்னு ஒரு நாள் உள்ள இருந்து எக்கச்சக்கமா ரத்தம் ஓடியாச்சு. ஒருவேளை அவன் அண்ணனை கொண்டு விட்டானாங்கன்னு நினைச்சு இவன் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு உட்காந்துருந்தான். ஆள் வரல, சரி நாட்டை காப்பாத்த ஆள் நீங்க அரசாட்சி பண்ணுங்கட்டாங்க. இவன் வேண்டாம் வெறுப்பா போய் உட்காந்துருந்தான். திடீர்னு ஒரு நாள் உள்ள இருந்து வெளியே வந்த வாலி என்ன நினைச்சான், நம்மளை பூட்டி அடைச்சு விட்டு நம்ம தம்பி அரசாடுறான் போட்டு நினைச்சு வந்தவொடனே அடி அடினு அவனை போட்டு அடிச்சு அவன் மனைவி தூக்கிட்டு போயிட்டான். அது ரொம்ப சர்வசாதாரணம் போட்டிருக்க அந்த காலத்துல, கொண்டு போயிட்டான் பாட்டுக்க. இப்ப இதை சொல்லி முடிச்ச உடனே ராமன் உடனே வாலி யாருன்னு கூட தெரியாதுங்க, சபதம் போடுறான், உன் பகைவன் என் பகைவன், அவர் தீயோராயினும் உன்னா உனக்கு வேண்டியவன் எனக்கு வேண்டியவன். எவ்வளவு நல்ல வார்த்தைகள் பாருங்க. இந்த நேரத்தில் அனுமன் சொல்ற ஒரு வார்த்தை தெரியுங்களா, வாலி யாருங்கிறதையும் நல்லா சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது வாலி. திருப்பார்கடலை கிடைக்கிற போது மந்தாரகிரியை இந்த மலையை மத்தாக வைத்து தயிர் கடையெல்லாம் தெரிஞ்சாதான் அதெல்லாம் தெரியும், மிக்சியில் போட்டு விட்டா தெரியாது. நான் வடநாட்டில் பார்த்தேன், வாஷிங் மிஷின்லேயே போட்டு அடிக்கிறாங்க. அதுதான் என்னது இந்த ஐஸ் போட்டு குடிப்போமே, லஸ்ஸி அது வாஷிங் மிஷினில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க பல இடத்துல. ஏன்னா மாஸ் ப்ரொடக்ஷன், வேறு என்ன பண்ணுறது அப்புறம். ஆனால் அதில் துணி போடாமல் இருக்கணும், நம்ம என்ன பண்ண முடியும்? தயிர் கடையில் இருந்தால் ஒரு பாத்திரம், பாத்திரத்துக்கு நடுவில் அந்த இது பண்ணி கீழே ஒரு பெருமனை மாதிரி வச்சு ஒரு தயிர் கடையை மத்து வச்சு இதை முன்னமாக கிடையணும். இப்படி கிடைஞ்சா தான் அது வரும். இதுதான் உண்மை. இப்படி கிடையிற போது என்ன பண்ணாங்களாம், தேவர்கள்லாம் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் வாசி என்ற பாம்பை வைத்துக்கொண்டு மந்தாரகிரியை மத்தாக வைத்துக்கொண்டு அதை அசைகிறப்ப அதை அசையாமல் இருக்கிறதுக்காக தான் திருமால் ரெண்டாவது அவதாரம் எடுக்கிறார். அதான் ஆமைங்கிற அவதாரம். இதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் இழுத்துக்கிட்டே இருக்கப்ப சோர்ந்து போயிட்டாங்களாம். அப்போ வாலி என்ன பண்ணானா, அத்தனை பேர் சேர்ந்து இழுத்ததை ஒரே ஆளாக ஒரு பக்கம் நின்று இழுத்தான், அமிழ்தம் வெளிப்பட்டது என்றால் தேவாதி தேவர்களாலும் செய்ய முடியாத செய்யக்கூடியவன் ஒரு ஆள், இவனுடைய பலத்தை பார்த்துக்கோ. அடுத்தது என்ன, ராவணன் அந்த 20 கைகளை உடைய 10 தலையுடைய ராவணனை வாலில் கட்டி இழுத்துக்கிட்டே போய் பிள்ளை படுத்திருந்தப்போ மேலே தொட்டிலில் கட்டி காட்டுவானா, 10 தலை பூச்சியும் வேணாம் பாத்தியா, அப்படி ஆள். இதெல்லாம் சொல்லிட்டு இந்த காட்டில் ஒன்று உண்டு, என்ன தெரியுமா, எந்த எதிரி அவனுக்கு ஏத்தாப்புல வந்தாலும் அவனை அவனுடைய பலத்தில் பாதி அவனுக்கு போய் சேர்ந்துடும். இதுதான் உண்மை. நம்ம வாலி அவர்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல பேசினாங்க, அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், உன் பேர் என்ன? வாலி. பார்த்தா எதிரியினுடைய பலமெல்லாம் உனக்கு வந்துடும், அறிவெல்லாம் வந்துடும் நினைக்கிறேன், உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு இருக்காரு. உடனே அவர் சொல்றாரு, இன்னும் நான் அப்படி ஆளை பார்க்கல அப்படின்னு இருக்காரு. ஏன்னா நான் பார்த்த விவரம் முட்டா பையலாம் பார்த்துருக்கேன், நல்லவனை பார்த்தா தானே அவன் அறிவு எனக்கு பாதி வரும். இவ்வளவும் சொல்லி அப்படிப்பட்ட அவன் தான் இவனை இது பண்ணிருக்கான்னு சொன்ன உடனே, ஒன்றுங்க வளப்படாத, நான் வாங்கி தரேன், அவனை நான் வீழ்த்துறேன் சொல்லி அந்த வாலியை போய் நீ போய் சண்டை போடு வம்புலு, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறைந்திருந்து அம்பு போடுறார். வாலி வதை தனியாக, அது பெரிய இப்போ கதை அது. அதில் அனுமனுக்கு பங்கு இல்லை, அதனால நம்ம அனுமனை விட்டுருவோம் அந்த இடத்துல, அங்கே வேண்டியதில்லை. எங்கனே இவர் வராரோ அங்கே வரைக்கும் பார்ப்போம். பிறகு சுக்ரீவனுக்கு அரசாட்சி வந்தது, ஆட்களை கூட்டு போய் தேடணும், சீதாபிராட்டியை தேடணும். இதை முன்னாடியே சொல்லிட்டாங்க, இப்படி மனைவியை பிரிஞ்சிருக்கிறதுனால தான் தேடி வந்திருக்கோம் அப்படின்னு தேடணும். எல்லா பக்கமும் ஆள் அனுப்பணும். அப்போ 4 திசைக்கும் ஆள் அனுப்புகிறாங்க. தென் திசைக்கு அங்கதன், ஜாம்பவான், அனுமன், இன்னொரு 2 கோடி பேர் எவ்வளோ போகிறவங்க கூட போகிறாங்க. இவங்க தென் திசை போகிற போது சுக்ரீவன் சொல்லிவிடுறாங்க, ரெண்டு இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் தென் திசையில். ஒன்று ஏழுமலையான்ட்ருக்கிற அந்த திருப்பதி மலை, ஏன்னா அங்கே போன உடனே தினமும் திருமஞ்சனம் நடத்துகின்ற அந்த இடத்துல பார்த்த உடனே பக்தி மேலிட்டால் நீங்கள் வேறு வேலையை மறந்துடுவீங்க. அடுத்தது பொதிக மலை, அங்கே சங்கம் வைத்து தமிழ் பேசிகிட்டு இருப்பாங்க. தமிழை கேட்டனே வேலை கட்டு போகும், அங்கிட்டு போகாத பாருங்களேன். வேலை கட்டு போகணும் என்ன அர்த்தம், தமிழ் ஒன்று ஈர்க்கும், அப்படியே அப்படி ஈர்த்தா தான் அதுக்கு பேர் தமிழ். இவள் எந்த பிறந்தவள் எந்த அறியாத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னா அப்படி இருக்கணும் தமிழ் மொழி. அதை விட்டுட்டு போங்க. இப்போ அவங்க தேடி ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு கடைசியில் அந்த மகேந்திரகிரின்னு ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துல அவங்க நின்றுட்டுருக்கப்ப இது வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, ஒரு மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க, இந்த ஒரு மாதம் டைம் முடிய போகுது, அதனால் நம்ம எல்லாம் தற்கொலை பண்ணி செத்துப்போம் பாருங்களேன் எப்படி ஐட்ட யோசனை வருதுன்னு, தற்கொலை பண்ணி செத்துருவோம். அங்கதான் சொல்றான் நான் செத்துருவேன். யார் அவன்? மாலியினுடைய மகன். அப்ப அந்த ஜாம்பவன்கிற வயதான எதுக்கு தெரியுங்களா? வயதானவர் வீட்டில் இருக்குங்கிறாங்க. வயசான வீட்டில் இருக்க காரணம் என்னன்னு கேட்டா, ஏதாவது ஒரு சஞ்சலம் வர்றப்போ உடனே டாக்டர் பார்க்க வேண்டாங்க, பெரியவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா போதும். அதுக்குதான் வேணும். ஜப்பான்ல ஒரு கதை உண்டு, எல்லா பெரியவங்களும் வயசானவங்களை முட்டையை மூட்டையை கட்டி மலை உச்சியில் ஒட்டி போட சொன்னாங்களாம். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், அம்மாவை தூக்கி இப்படி தோல்லை வச்சு மூட்டையை கட்டி மலை உச்சிக்கு போயிருக்கான். போற வழியெல்லாம் அந்த அம்மா குச்சியை ஒடிச்சுக்கிட்டே போயிருக்கான். என்னம்மா குச்சியை ஒடிச்சு போட்டுக்கிட்டே வர்றேன்னு கேட்டிருக்கான். திரும்பி வர்றப்போ உனக்கு வழி தெரியாமல் போயிடக்கூடாதுல்லப்பா, நான் தான் வரமாட்டேன். சடார்னு மூட்டையை தூ கொண்டு வந்துட்டானம்மா, கொண்டு வந்துட்டானா. நீ இருமா, மற்றதான் அப்புறம் பார்ப்போம். இங்கே அந்த ஜாம்பவன் சொல்கிறாங்க, நீ போகாத, இதெல்லாம் சாகக்கூடாது, நீ சாகக்கூடாது சொல்லிட்டு நாம் கடல் கடந்து போகலாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் போக முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கு காலில் அடிபட்டுருக்கு. அவன் சொல்கிறான், ஏன் காலில் அடிபட்டுச்சுங்கிற விஷயத்தை திருவிக்ரம அவதாரத்தை எடுத்த போது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்ம அவைக்கு சாற்று நீர் ஆடினாலும் சொல்றோம் இல்லையா, அப்படி அவன் எந்திரிச்ச போது முதல் அடியில் உலகத்தை அழிஞ்சு ரெண்டாவது அடியை பிரதத்து அழகிறாங்க. அந்த காலை அப்படி அழகிற போது அந்த கால் அப்படியே போகுதான். அந்த காலோடு பறந்து போனவன் நானு. யார் சொல்றா? அந்த ஜாமவன் சொல்றான், நான் போனேன், மேருமலை காலில் தட்டி எனக்கு கால் ஒடிஞ்சு போச்சு, அதனால என்னால் போக முடியல. இல்லைன்னா பாருங்க, அப்போ அவன் வயசு பாருங்க எவ்வளோன்னு. இப்போ நம்ம யாரையாவது கேட்டால் அவங்க வயசு என்ன, காந்தியை நேரில் பார்த்தவங்க அப்படின்னு சொல்லுறோம்ல, அப்போ வயசு கண்டுபிடிச்சி விடுவோம். இன்னும் படம் வந்துச்சுன்னு சொன்னாலும் கண்டுபிடிச்சிடுவோம்ல. கமரா வாயிண்டில் அழகான ஒரு இடம் தெரியுங்களா, சடாயுக்கு வயசு என்னான்னு கேட்டால் அதில் ஒரு குறிப்பு வருதுங்க. சடாயுக்கு வயசு தெரியுங்களா, மன்மதன் எரிக்கப்படுவதற்கு முன்பு அவனை நேரில் பார்த்தவனாவே. இதுதான் இது மன்மதன் யாரும் தெரிஞ்சால் தான் நம்ம பார்க்க முடியும். இப்படியே தான் கணக்கு போடப்படாது. ஏன்னா ஒரு டீச்சர் கணக்கு போடுறப்ப சொல்லிச்சார், ரெண்டு ரெண்டு நாலு, நாலு நாலு எட்டு, அஞ்சு அஞ்சும் பத்து, 456, 810 எவ்வளோன்னு கேட்டிருக்கு. பிள்ளை அழுதுருச்சான். போங்க மிஸ், சின்ன கணக்கெல்லாம் நீங்களே போட்டுவிட்டு போட முடியாத பெரிய கணக்காக என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு. மன்மதனை எரிச்சதே சிவபெருமான். நீங்கள் தெரியும் அவங்க நெத்திக்கண்ணை திறந்து எரிச்சாருன்னு. அவன் உயிரோடு இருந்த காலத்தில் பார்த்தாலும் தான் சடாய்வான். எப்படி பாருங்க, வயசு சொல்கிறான்னு. ஜாம்பவன் சொல்கிறான், என்னால் போக முடியாது. அங்கதன் சொல்கிறான், நான் போவேன் வர முடியாது அப்படின்னா. அப்போ யார் போக முடியும்? இப்போ தாங்க அவன் பேசான், பிரமாதமான பேச்சு. நீங்கள் இந்த மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாம் படிக்கிறதா இருந்தால் உடனே இங்கிலீஷ் புக்ஸ் தான் சொல்கிறோம். என்றார் ரிச்சர்ட்ஸ், என்றார் எலியட்ஸ், என்றார் பீச் அப்படின்னா தான் ஒத்துக்கிறாங்க. என்றார் முனியாண்டினா ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். போங்க, முனியாண்டி கிரிக்கெட்டை வச்சுருக்காரு அப்படின்றான். ஏன் அவர் நல்ல விஷயம் சொல்ல மாட்டாரா? அவன் எந்திரிச்சு ஆரம்பிக்கிறாங்க, நீ தான் போகணும். யார? ஆஞ்சநேயனை பார்த்து. ஏன் தெரியுமா? ராமன் வந்தபோது நாங்கள்லாம் தலைதறிக்க ஓடணும், நீ ஒருத்தன் தான் முதல்ல போய் பார்த்த. ரெண்டாவது நீ தான் நட்பு கோட்படலாம். நீ என்ன பண்ண? கூட இருந்த ரெண்டு பேரையும் இணைச்சி வச்ச. வாலியை வீழ்த்துவதற்கு நீ தான் காரணம் சொன்ன. ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றோம்ல. நம்ம ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும். பிரசிலர் எம்ஜிஆர் அவர்கள் அங்கே அமெரிக்காவில் முடியாமல் இருந்தபோது அந்த ஆண்டிபட்டி தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமெல்லாம் ஐயாவை போன்றவர்கள் தாங்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் சொல்கிறான். அதில் எப்படி நீ வந்து இத்தனை ஆற்றல் உடையவன், உன்னால் முடியும். நீ சூரியனை தொடர்ந்து சென்று பாடல் படித்தவன் இல்லையா? வார்த்தையை பாருங்களேன், யார் தெரியுமா வாத்தியாரு? ஆஞ்சநேயருக்கு சூரிய பகவான். சூரியன் பெறப்படுற போது பெறப்பட்டு கூடவே போய் நான் முடிச்சிடறேன், நான் 10 நிமிஷம் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா சில பேர் கிடையாது பார்த்தா எனக்கு பக்கம் பக்கம் அப்படியே. இது பரவாயில்ல. அங்கே இப்போ டெல்லியில் தமிழ்ச்சங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், முன்னாடி ஒருத்தர் ஃபோனில் சத்தம் போட்டு சொல்கிறார், முடியலை அப்படின்னாரு. என்னையா முடியல அப்படின்னு? இல்லை இல்லை, பட்டி பண்ணுற முடியலன்னு சொன்னேன் அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னாரோ தெரியல. ஏன்னா சில சமயம் கிடையாது கழட்டி ஆட்டி பார்ப்பாங்க சில பேர் வகுப்பில், ஓடுதா ஓடலையா, இன்ன வரைக்கும் இவரே பேசிட்டே இருக்காருன்னு. அந்த காட்டில் ஒரு பையன் ரொம்ப நேரம் கிடையாது பார்த்துட்டு அப்புறம் கேலண்டரை பார்த்துருக்கேன், எத்தனாம் தேதி வந்தார் அப்படின்னு. பெரிய கதை, நான் என்ன பண்ணுவோம் ஒரு மணி நேரத்துக்குள்ள சொல்லி ஆகணும்ல. இப்போ இப்படி சொல்ல 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 தன்னம்பிக்கை வளருதுங்க. நமக்கு மோட்டிவேஷன் சொல்கிற போது அவன் ஜாம்பவன் வந்து இந்த விஷயம் அனுமனுக்கு தெரியாதா? தெரியுங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப உங்க அம்மா மடி இடுப்புல தூக்கி வச்சுட்டு இருக்கா, சூரியனை பார்த்துட்டு நீ என்ன கேட்ட? அது ஏதோ திங்கிற பழமாக்கு நினைச்சு இங்க இருந்து பறந்து போனீங்க, ஞாபகம் இருக்கா? வஜ்ராயுதத்தால் உன்னை அடிச்சான் இல்லையா, அப்பதான் அவன் தாடை பிளந்து போச்சு. அதனாலதான் உனக்கு என்ன பேரு அந்த ஹனுமன் அப்படின்னா, தாடை பிளவுபட்டவன் அர்த்தமா இருக்கு வடமொழியில, அதுதான் ஹனுமன் அப்படிங்கிறாங்க தமிழ்ல. இதெல்லாம் சொன்ன உடனே சரி நாம வந்து கடலை கிடக்கலாம். இப்ப இன்னொரு கேள்வி கேட்பலாம், எப்படி கடலை கிடக்கணுங்கிற என்ன வருது தெரியுங்களா? அங்கே ஒரு சின்ன கதை இருக்கு. ஜடாயுனுடைய அண்ணன், அவன் என்ன பண்ணுறான், அவன் அவனும் கழுகரசன் தான், சம்பாதி அவன் பேர், சம்பாதி. இவங்க ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிற போது சடாயு இருந்த மாதிரியாவது நம்ம இருந்தா தான் நமக்கு பெருமைன்னு சொன்ன கேட்டுட்டு தான் வந்து சடாயு இறந்துட்டானா எப்படி இறந்தா என் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கதையெல்லாம் சொன்ன உடனே நீங்க ராம பக்தர்களா ராமதூதர்களா ஆமா நீங்க ராமதூதர்கள் ராமநாமத்தை சொன்னா என் உடம்பு சரியமாகும்னு சொல்றான் அதே மாதிரி என் உடம்பு சரியான உடனே நான் சொல்றேன் இலங்கையில தான் சீதாதேவி இருக்கிறா ஏன்னா ராவணன் கொண்டு வரப்ப நான் பார்த்தவன் சொல்லிட்டு அவன் பறந்து போயிடுறான் இப்பதான் பிறப்பிட்டு போனோம் இப்ப ஆஞ்சநேயனுடைய பேருருக்கானுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா ஆறு இடத்துல ஆஞ்சநேயன் விஸ்வரூபம் காட்டுவாருங்க அங்க கூட ராமன் நீ இப்படி நல்லா பேசுறீ இவ்வளவு சின்ன பையனா இருக்கேன்னு கேக்குறப்ப நான் சின்ன பையன்ல நான் யாருன்னு காட்டுவார் முதல் விஸ்வரூபம் அந்த இடம் தான் ரெண்டாவது விஸ்வரூபம் எதுன்னா இந்த இடத்துல பேருரு கொள்ளுதல்னு அருமையான வார்த்தை போடுவார் அப்படியே வளர்ந்து வர்றது இப்படி அவன் வளர்ற போது அவன் என்னென்ன பார்த்தான் அப்படின்னா சொர்க்கம் அவன் அருகில் தெரிந்ததாம் இலங்கை தூரத்தில் தெரிஞ்சதாம் அப்ப அவன் எவ்வளவு நேரம் மேல வளர்ந்துருக்கான் பாருங்க அதோட மட்டுமில்ல அவன் வளர 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 இவனுடைய நிழல் கடல் தாண்டி இலங்கைக்கு போய் விழுந்துச்சாங்க இவன் முதல்ல போகல கடல் தாண்டி இவன் நிழல் போச்சான் அதுல ஒரு சிம்பாலிக் ஷாட் சொல்றோம் இல்லையா எப்படி தெரியுங்களா இப்படி இவன் வளர்ந்த போது இந்த இருள் இவனுடைய நிழல் போய் விழுந்ததுனால இலங்கை கருப்பாயிட்டான் என்ன அர்த்தம் தெரியுங்களா பின்னாடி என்ன ஆக போகுதுங்கிறத சொல்றதுக்காக வாழ்த்து வணக்கம் வருபொருள் உரைத்தல் அப்படிமா ஒரு வார்த்தை வருபொருள் உரைத்தல் தெரியுங்களா பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லணும் சிலப்பதிகாரத்துல கல்யாணத்துக்கு வந்தவங்களை வாழ்த்துறாங்க எப்படி வாழ்த்துறாங்க நல்லா இருங்கன்னு வாழ்த்திருக்கணும் வந்த முறை எப்படி வாழ்த்துட்டான் பிரியாமல் நல்லா வாழுங்க அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் அப்படின்னா இப்ப கல்யாண வீட்டில் பேச கூப்பிடுறாங்க எப்படி பேசணும் மணமக்கள் வாழ்த்து பேசணும் ஒரு கல்யாண வீட்டில் ஒருத்தர் பேசுறாரு மணமக்களுக்கு ஒன்று எச்சரிக்கிறேன் முதல் வார்த்தை இல்லறம் என்பது பெரிய காடு அங்க சிங்கம் உண்டு ஓனாய் உண்டு கருங்குரங்கு உண்டு கரடி உண்டு டிஸ்கவரி சேனல் பூரா சொல்றாரு அப்படியே அவன் பயப்படுறா மணமகன் இதெல்லாம் சொல்லாமல் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாயின் இப்படியா சொல்லுவாங்க பின்னாடி பிரிய போறாங்கிற விஷயத்த அந்த வாரத்தில் போடுறாரு பாருங்க கவவு கை நெகிழ்ந்திருந்துங்கிற விஷயத்த சொல்றது அதுதாங்க இங்க இதை இப்ப நம்ம அந்த கருப்பு அடிச்சிச்சுன்னு சொன்ன உடனே தெரிஞ்சிருது அப்புறம் அவன் பறக்க தொடங்குறாங்க நீங்க இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க அந்த மகேந்திரகிரி என்ன தெரியுங்களா அதுதான் இன்னைக்கு நீங்க அந்த கிரையோன் ஜெரிக் என்ஜின் எல்லாம் செய்யறதுக்காக கன்னியாகுமரி பக்கத்துக்கு போனீங்கன்னா நாகர்கோயில் போறதுக்கு முன்னாடி அந்த மகேந்திர மலை இருக்கு அந்த இடத்துல இருந்துதான் அவன் எந்திரிச்சாங்கிறான் அவன் எப்படி எந்திரிச்சான் காலை ஊன்றி எப்படி தரையில அடிச்சான் இப்ப நீங்க ராக்கெட் தத்துவம் எல்லாம் சொல்றீங்க இல்லையா இந்த ராக்கெட் எப்படி இதுல இருந்து மின்ன நோக்கி போகுதோ அது போல அவன் அடிச்சு எந்திரிக்கிறாங்க அந்த மலை அப்படியே அமுங்குதான் அமுங்குற போது உள்ள இருந்து பாம்பெல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே வருதான் குடல் வெளியில வர்ற மாதிரி இருக்கான் அந்த உதாரணம் பாருங்க எப்படி இருக்குன்னு கழுகுகள் மற்றவையும் அப்படி வருதான் அதுல இருந்த மக்கள்லாம் அலறி ஓடுறாங்களாம் அவன் மேல பறக்க ஆரம்பிக்கிறான் அவனுடைய பறக்கிற விஷயமும் அவன் பெருசாக 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 என்னென்ன வரும் அப்படிங்கறத கணக்கு போட்டு பார்த்து போடுற மாதிரி போடுறாங்க இப்பதான் அவன் கடலை தாண்ட போறான் இந்த கடலை தாண்ட போறாங்கிற விஷயத்துல அவன் எத்தனை பேரை எத்தனை விஷயங்களை அங்க பார்த்தான் மைனாகம் என்கின்ற மலை வந்து அவனை சொல்லுது வந்து சாப்பிட்டு போங்க அப்படிங்குது வேலை கட்டு போகும் எவ்வளவு அழகா சொல்றான் தெரியுமா போற வழியில் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தா அந்த வேலை கட்டு போகும் நான் வர்ற பாத்துக்கிறேன் அது விட மாட்டேங்குது சில பேர் நம்ம நேரத்தெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல பாத்திருக்கீங்களா சொல்லபடி கேட்கவே மாட்டான் கட்டாயம் வாங்க சாப்பிட்டுதான் போகணும் இல்லப்பா ரயில் போனா போதுங்க ரயில் போனா போகுது நீ வீட்டில் இருப்ப நான் என்ன பண்ணுவேன் சுந்தரராம் சாமி ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க 24 வருஷம் கழிச்சு என் நண்பனை பார்த்தேன் அதுக்குள்ள 24 இ பஸ் வந்து ஏறி போயிட்டேன் அப்படிம்பாரு என்ன 24 வருஷம் கழிச்சு கூட பார்த்து விடலாம் அந்த பஸ்ஸை பார்க்க முடியாது இல்லையா உடனே ஏறி போயிடணும் ஒரு அவர் போற வாக்கில் இப்படி விலகிட்டு போறாப்ல அடுத்து சுரசை என்கின்ற வர்றா அவளோட அந்த இது பண்றது எப்படின்னா சோதிப்பதற்காக அனுப்பப்பட்ட அவளவ அவளோட வாய்க்குள்ள அவர் வெளியே போயிட்டு வரத பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் பெரிய உருவமாக மாறுவாரு சின்ன உருவமாக மாறுவார் ஆண் சொல்லி வாய்க்குள்ள போயிட்டு வெளியே வந்துருவார் அட்டமா சித்திகள் தெரிஞ்சவர் இவர் அனிமா கரிமா லகிமான்னு அட்டமா சித்தி சொல்லுவான் பெருசாகணும் சிறுசாகணும் பறக்கணும் உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்குள்ள போகணும் பரகால பிரவேசம் அதுக்கு பேர் கூடு விட்டு கூடு வாயில் அதுக்கு பேர் இத்தனையும் தாண்டி அங்காரதாரைன்னு ஒரு பேய் மாதிரி ஒருத்தி வர்றா அவளை அடிச்சு உள்ள போய் அவளை கொண்டு எடுத்துட்டு வெளியே வர்றார் இவ்வளவும் செஞ்சு பவளமலையில போய் இறங்குறார் இந்த பவளமலையில இறங்கிட்டு அங்க அந்த காவல் தெய்வமாக ஒரு பெண்டை வர்க்கா எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா காவல் தெய்வம் தான் இருப்பாங்க எங்க பேராசிரியர் தோ பரமசிவன் ஒன்று எழுதுவாருங்க அதாவது காவல் தெய்வமாக இருக்கிற பெண் தெய்வங்கள் மட்டும் கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கலாம் வடக்கு பார்த்து உட்காந்துருக்குமா ஏன் தெரியுங்களா நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பகை வந்து எங்கிருந்து வருமா கடல் வழியா வராதான் தரவழி தான் வருமா அப்ப தரவழி வர்றதுனால இது என்ன செய்யும்னா வடக்க பார்த்து உட்கார்ந்து இருக்குமா அதை தாங்குவதற்காக எல்லா காளியினுடைய கையிலையும் அப்படி ஆயுதம் இருக்குமா இந்த தெய்வம் அந்த இலங்கை தெய்வம், அதோட இவன் சண்டை போட்டு அந்த அடிச்சு வீழ்த்துறான். அது விழுகிற போது சொல்லிட்டு விழுகுது, பிரம்மன் எனக்கு இப்படி ஒரு சாபம் கொடுத்துருந்தான், ஒன்னால் தீர்மன்றான் சொல்லிட்டு இந்த நகரம் சில நாளில் எரியுறும் அப்படிங்கிறான். இதே காட்சி சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாங்க. எல்லாத்தையும் எரிச்சிட்டு கண்ணகி போறா, அந்த மதுராபுரி தெய்வம் பின்னாடி போய் சொல்லுதுங்க, ஆதி மாதத்து அட்டமி நாளில் இந்த ஊர் எரியுறுங்கிற விஷயத்த காகிதிரி செல்வனை கல்வனோ என்கணவன் அவன் கேட்டான். அப்ப அந்த சொல்லுது, இந்த நாளில் இந்த ஊர் எரியுறும் பாத்தீங்களா, எப்படி எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி உள்ள போறான், இப்ப ஒவ்வொருத்தரா பாக்குறான், எல்லாரும் தூங்குறவங்க ஒரு வரியில கவிதை எழுதுற மாதிரி சொல்றாங்க. ராவணனை பார்த்து ஒரு வரி, இவன் யாரு, மண்டோதரியை பார்த்து ஒரு வரி, இந்திரஜித்து பார்த்த உடனே சொன்னானா, யுத்தம் என்று வருமானால் இவனோடு பல நாள் போட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறான். ஏன்னா அப்படிப்பட்ட வீரனா இருக்கிறான். இவ்வளவு வேறையும் பார்த்துட்டு சீதையை பார்க்க முடியல நினைக்கிறப்ப, அந்த ஊர் அழகை பத்தி சுந்தரகாண்டத்தில் ரொம்ப அழகு என்னன்னா, அந்த ஊர் அழகுதான். இங்கே இதுக்கு முன்னாடி நான் உன்ன வேகமா வந்ததுனால சொல்லாம விட்டேன், இந்த கனையாலை வாங்கிட்டு வர ஒரு காட்சி ஒன்று இருக்கு, தெற்கு திசையில போறதுனால நீ போய் இந்த மோதிரத்தை கொண்டு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவாரு. இதை கையில வச்சுதான், அதுல நிறைய வர்ணனைகள் இருக்குங்க. சீதையை பற்றி வர்ணிக்க கூடிய பகுதியை பல பேர் அந்த விமர்சனம் பண்றாங்க. ஆனா அது எதுக்காக கேட்டா, பாதாதிகேச வர்ணனைங்கிறது காப்பிய பண்புகளில் ஒன்றுங்கிறான். கால் முதல் உச்சி வரை வர்ணிக்க வேண்டியது காப்பிய கூறுகளில் ஒன்றுங்கிறான். இத்தனை இருந்தா தான் முடியும். இப்ப கமர்சியல் படம் இப்படி எடுக்கணும், ஆர்ட் பிலிம் இப்படி எடுக்கணும்ல, பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை வாழ்த்து வணக்கம் வருபொருள் மாதிரி இருசுடர் தோற்றம் சொல்லணும், பாதாதிகேச வர்ணனை சொல்லணும். அந்த வர்ணனை பூரா கையில வச்சுக்கிட்டு சீதாதேவியை தேடி வர்ற போது அசோகவனத்துலதான் முத முதல்ல பாக்குறான். அந்த அசோகவனத்துல அவன் பாக்குற காட்சியை காட்டுல என்ன தெரியுங்களா, ராவணன் அப்ப எந்திரிச்சு நடராத்திரில வர்றாங்க, சீதாதேவிட்ட வந்து நின்று பேச வர்றான். இதை ஒளிஞ்சிருந்து அனுமன் பார்க்கறான். வீரனா இருக்கலாங்க, ஆனா பொறுமையா இல்லைன்னு என்னங்க இருக்கு, அந்த அருமையான உதாரணம். என்ன பேச்சு பேசுறாங்க ராவணன், அதை காட்டிலும் சீதை பேசுற பேச்சு இருக்குல்ல, அந்த இடத்துல அவனுக்கு பதில் கொடுக்குற வார்த்தை இருக்குல்ல, எத்தனையோ ஓரங்க நாடகம் போடுறோம், அது போடலாங்க. இப்ப நீங்க சத்தியவான் சாவத்திரி நாடகம் போடுற மாதிரி இந்த காட்சியை மாத்திரம் போடலாம். வந்தவனே சொல்றான், எதுக்காக நீ இது பண்ற பாரு, ரம்பா ஊர்வசியம் எனக்கு எல்லாரும் என் கூட இருக்காங்க, எதுக்கு அவளைப்பட்டு நீ என் கூட வா, அவ பேசாம இருக்க பேசவே இல்லை, ஏங்க அவளைப்படுற, உன்னை பிரம்மன் படைக்கிறப்பே தப்பா படைச்சு விட்டான், எப்படி உனக்கு இறக்கமும் கிடையாது இடையும் கிடையாது அப்படிங்கிற அப்பையும் கூட வர்ணிக்கிறது விடல பாருங்க. பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவ கேக்குறா, எல்லாம் ஒரு ஆளா நீ, அன்னைக்கு இவ்வளவு பேசுறியே, நீ வந்து நேரடியா நிறுத்திட்டு வந்துருக்கலாம்ல, நீ எதுக்காக வந்து மான அனுப்புனேன்னு கேட்டா. அதுக்கு அவன் சொல்றாங்க அருமையான வார்த்தை, பைத்தியக்கார பெண்ணே, நான் ஏன் மான அனுப்பினு தெரியுமா, நானே வந்தா உன் புருஷன் தடுத்திருப்பான், அவனை கொண்டிருப்பேன், கொன்னா நீ அழுது நீ செத்து போயிருப்ப, நீ செத்துட்டா துக்கத்துல நான் செத்து போயிருப்பேன், எதுக்கு எல்லாரும் ஆகணும், அதனாலதான் நான் கொல்ல. படிச்சு பாருங்க, நகைச்சுவைன்னு சொல்றோம் இல்லைங்களா, உள்ள போற போது போற போது போற போது அப்படி அப்படியே அழகா இருக்குங்க. அவளவும் பேசிட்டு கடைசி அவ சொல்றா, நீ வீரன்லாம் சொல்லாத, ஏன் தெரியுமா, நீ வீரன் சொன்னா நீ போய் அந்த கைலாச மலையை தூக்குன இல்ல, அப்போ உன் காலில் ஒரு பெருவரில் ஒரு மிதி மிதிச்சார்ல, அப்ப என்ன நீ அடிபத்து கார்த்திவீரர்ஜுனன் நீ எழுதிட்டு போனால, அப்ப என்ன நீ இவ்வளவு கேள்வி கேட்கிறா. அதுக்கெல்லாம் சர்வசாதாரணமா இந்த பெண்மோகம் கொண்டவர்களுக்கு என்ன ஆகும்னா, எதை பத்தியும் கவலை இருக்காது. அதே மாதிரி அவன் என்ன பண்றான், கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு வழியா சொன்ன, இன்னும் டயம் தர்றேன், நீ ஒத்துக்கலாம், உன்னை தின்னுடுவே அப்படிங்கிறான். அவன் அறக்கன் இல்லையா, பாருங்க திங்கிற அளவுக்கு வெறி வந்துருச்சு அவனுக்கு. அப்ப பக்கத்துல இருந்தா திருசடை சொன்னாலாம், பீஷனுடைய மக, ஒன்னும் கவலைப்படாத, அவன் உன்னை தொட முடியாது, ஏன்னா தொட்டா அவன் தலைவடிச்சு போகும், ஏற்கனவே ஒரு சாபம் இருக்கு அவனுக்கு. பாருங்க எப்படி எல்லாம் கதையை கொண்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் சீதையை தொட்டு தூக்கிட்டு போல தெரியுங்களா, வால்மீகில தொடையில உட்கார சீட்டு போனதா இருக்குது, இதுல பர்ணசாலையோட பேர் தூக்கிட்டு போனாதான் இருக்குது. இங்க அவன் போன பிறகு நம்ம தற்கொலை பண்ணி செத்து போயிருவோம் நினைக்கிறான், கதாநாயகி தற்கொலை பண்ணி சாரா இருந்தா யாரு வந்து காப்பாத்தணும், ஏன் எப்படி கதாநாயகன் தான் வரணும். நம்ம இந்தியார் படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த முக்கியமான சிக்கலான சீன்ல கரெக்டா வருவார், அவரு கை தட்டி பின்னுவாங்க அப்படியே, அப்பதானே ஒரு நம்பிக்கை வரும். இப்ப அப்படி நேரத்தில் வந்தா கதாநாயகனை வைக்கிறாங்க, நல்ல சீனை கெடுத்துட்டான் போ அப்படின்னு இருக்காங்க. இப்ப யார் இவனை வர சொன்னா, ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கான் கீழே உட்காந்து. அப்ப காப்பாத்த வரணும், இங்க இவன் மரத்துல உட்கார்ந்து இருந்த அனுமன் அங்கிருந்த ஒரு மாதவி கொடி எடுத்து அது கழுத்துல சுத்திக்கிட்டு சாகலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப சாக போறவளை காப்பாத்துறது எப்படி, இதுக்கு தனியா ட்ரைனிங் கோர்ஸ் நடத்தணும். ஏன்னா சில பேர் அவனா கொண்டு விடுவான் போய், பாத்துருக்கீங்களா, லேசா தான் தொங்கியிருப்பா, எப்பாடு போய் இழுத்தானு வைங்க, ரெண்டாம் கழிச்சு போறவன் அன்னைக்கே போயிருவான். இங்க என்ன பண்ணா தெரியுமா, போய் தொட முடியாது, அனுமன் தொடக்கூடாது. அவன் என்ன பண்ணானா, ராமநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சானா, சிலப்பதிகாரத்துல பாக்கலாம், கோவலனை ஈர்ப்பதற்காக கோசியமானி என்றவன் அவனுக்கு யார் பேர சொன்னா அவன் திரும்புவாங்கிறத பார்த்து ஏன் மாதவி கொடி அப்படிங்கிறான். மாதவி கொடின்னு சொன்னவொடனே அவன் திரும்புறான். ஏன்னா மாதவி அவளுக்கு வேண்டியவன் இல்லையா, யார் காட்டுக்குள்ள பேர் சொல்றான், அவன் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு பேரை சொன்னவொடனே கூட திரும்ப ஒரு ஆச்சரியம் இருக்குது. இங்க ராமநாமத்தை சொன்ன உடனே அப்பவும் சீதை நம்பல. ஏன்னா ராவணனே குரங்கு வரி வீட்டில் வந்தா வருவான், மானா வர குரங்க வர எவ்வளவு நேரம் போகுது, புறக்கின அறக்கணும் என்று அவள் நினைச்சாலாம். அப்புறம் இறங்கி எல்லா செய்தியும் சொல்லி மோதிரத்தை காட்டி ரெண்டு செய்தி சொல்லிவிட்டாரு, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, காட்டுக்கு போகலான்னு சொன்ன உடனே அதுக்கு முதல்ல மிதிலா நகரத்தில் நான் இப்போ விஸ்வாமித்திரோடு வந்தபோது மாடத்தில் நின்று பார்த்த சீதை வில்ல முறிச்சது யாரோ ஒரு இளவரசன் தெரிஞ்சு போச்சு, அவன் இவனாக இருந்தால் மட்டுமே நான் திருமணம் செய்வேன் என்று நீ சொன்னதாகவும் அது நான் தான் என்பதை நீ அறிந்து கொண்டதாகவும் நான் தெரிந்து கொண்டேன். இந்த விஷயம் எனக்கு சீதைக்கு இந்த வர தெரியாது, போய் சொல்லு. அடுத்த வார்த்தை என்ன, காட்டுக்கு வரேன்னு சொன்னோடனே அந்த மாதிரி செடின்னு கிளம்பிருச்சு. எவ்வளோ தூரம் வந்துச்சான், கோட்டையை விட்டு தரணுன்னே காடு எங்கே இருக்குன்னு கேட்டுச்சான். சில பேர் பாத யாத்திரை கிளம்பி பஸ்ஸில் போவாங்க, பார்த்துருக்கீங்களா, பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் பாத யாத்திரை போவாங்க. அதுவா பாத யாத்திரை, நடந்து போனால் தான் பாத யாத்திரை. இங்கே காணகம் வந்துருச்சான்னு கேட்டாலாம், இதையும் சொல்லு. இதை கேட்டவுடனே அப்படி கண்ணீர் வருது அவளுக்கு. அதை எடுத்து அவ்வளோ சந்தோஷப்படுறா, கண்ணில் வச்சுக்கிறா, உதட்டில் வச்சுக்கிறா இந்த மோதிரத்தை. அப்புறம் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் அதில் என்ன நான் இறந்து போவேன்னு சொல்லு. சூடாமணியை கழட்டி கொடுக்குறா, அந்த சூடாமணியை கொண்டுட்டு உடனே கிளம்பிடல, வந்த இடத்துல சில பேர் ஏதாவது ஞாபகம் தான் பண்ணிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி அந்த இலங்கையை உண்டு இல்லைன்னு பண்ணுறான். யார், ஆஞ்சநேயன் பேரூர் கொண்டு இந்த குரங்கு அட்டகாசம் பண்ணுறத நம்ம கேள்வி பார்ப்போம்ல, அடையப்பா அதெல்லாம் பார்த்து ரசிக்கணுங்க. பேத்து அடிச்சு எரிஞ்சு ராவணன் போய் சொன்னாங்களாம், குரங்கெல்லாம் செய்துன்னு வந்து என்ன சொல்ல, அது அசிங்கமாக இருக்கு, போ நாலு பேரை விட்டு பிடிச்சி கட்டி வைக்கும். வந்தவன் பூரா செத்தான். அதில் அவனுடைய முதல் பஞ்சசேனாதிபதிகள் வர்றான், அவன் செத்து போகிறான், மற்றவன் இறந்து போகிறான், அவனுடைய மகன் ஒருத்தர் வர்றான், அவனை இறந்து போகிறான். எல்லாம் நடந்து முடித்த பிறகு அவன்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டு யுத்தத்துக்கு தயாராக வர சொல்கிறதுக்கு போகிறாங்க. அதே மாதிரி யுத்தம் வருது, யுத்தத்தில் நிறைய சாகசங்கள் இருக்குது. நான் ஒரு முதன்முதலாக சொல்லி முடிச்சிடுறேன். கடல் தாண்டி கதாநாயகன் ஏன் பேர் கொடுத்து வந்துடுறீங்களா, நாலு பேர் உயிரை காக்கின்ற தன்மை ஆஞ்சநேயனுக்கு இருக்குங்க. ஒன்று சீதாதேவி காப்பாற்றுறது, அடுத்தது ரெண்டு முறை இலக்குவனை காப்பாற்றுறாள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திரஜித்தன் வந்து பிரம்மாஸ்திரத்தை விட்ட போது அனுமன் உள்பட எல்லாரும் மயங்கிறாங்க. அப்போ தான் வந்து விபீஷணன் சொல்கிறான், இதுக்கு வந்து மருந்து மலை இருக்குது, சஞ்சீவி மலை, அது கொண்டு வரணும், அங்கேருந்து ஒரு மூலிகை கொண்டு வா. அவன் பறந்து போய் அந்த மூலிகை எடுக்க முடியலங்க. பார்த்தானா எந்த மூலிகைன்னு எப்படி தர்றது, இந்த சில சமயம் மெடிக்கல் மெடிக்கல் ஸ்டோர் தேடிக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா, பல்லுவலியில் போய் நின்றுட்டே இருப்போம். போய் என்ன பண்ணான், அந்த மலையை வந்துட்டு வந்தாங்க. அந்த மலை வந்து அங்கே இறங்க மாட்டேங்குதா, எங்கே இலங்கையில் இறங்க மாட்டேங்குதான். அந்த காற்று பட்டவனை எந்திரிச்சிட்டாங்க. இப்போ இலக்குவனை காப்பாற்றினது, சீதாதேவியை காப்பாற்றினது, கடைசி காட்சியில் 14 வருஷம் ஆச்சு, பரதன் வரலன்னு சொன்ன உடனே நெருப்பில் விழுந்து சாக போகிறாங்க. உடனடியாக அவர் என்ன பண்ண, ஸ்பீடு போஸ்ட் பாரு எடுப்பார், நாங்கள் மெதுவாக வர்றோம், முன்னாடி போய் என் தம்பியை காப்பாற்று பாருங்களேன். கதாநாயகனை உட்காந்துக்கிட்டு அனுப்பி விடுறாருங்க. அதே மாதிரி போய் அவர் எப்பவும் போல விசிங் கார்டு கொடுத்த அனுமமும் நாமும் அனுமன் போல் நல்லா சொல்லி காப்பாற்றி அவரை காப்பாற்றுறாங்க. இதில் ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா, நான் வகுப்பில் இந்த பாடம் நடத்துகிறேன், சஞ்சீவி மலை வந்துச்சு, அந்த வானர வீரர்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னோடனே சொல்லிட்டு வகுப்பு முடிச்சுட்டு எந்திரிக்கிறேன், ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டான், அப்படின்னா அந்த அரக்கங்களும் எந்திரிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னா, அந்த மலை வந்தால் இவங்க மாதிரி எதிரியாலையும் எந்திரிப்பாங்கல்ல, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, ஏன்னா சிலபஸில் இல்லை அது, அந்த பாட்டு வரைக்கும் தான் இருக்கு, என்ன பண்ணுறது நம்ம. அப்புறம் ஏன்னா சில சமயத்தில் சரின்ருவோம், சில சமயத்தில் ஒரு நம்பர் என்ன எந்திரி அப்படின்னா ஜென்மத்து கேள்வி வைக்க மாட்டாங்க. அப்புறம் நான் மறுநாள் போய் பார்த்துட்டு வந்தாங்க, என்ன தெரியுங்களா, அவன் இந்திரஜித்தன் ஒரு வேலை பார்த்துட்டு போகிறான், இந்த பிரம்மாஸ்திரத்தை அனுப்பிட்டு அப்பாட்ட போய் சொல்கிறான், எல்லாரும் செத்து போயிட்டாங்க, அப்படியா நான் பார்க்கணுமே, சீதையை கூட்டு போய் காட்டணுமே அப்படின்னே ஒரு வேலை பார்க்குறான். நம்மால் பணத்தெல்லாம் தூக்கி கடலுக்குள்ளே போட்டுரு, செத்தா அவங்கால் மாத்திரம் செத்தான்னு சொல்லட்டும், சொல்லிவிட்டு அறகுறையாக இருந்தவனெல்லாம் தூக்கி கடலில் போட்டு விட்டாங்க. இந்த மருந்து மலை வர்றப்ப நல்லவர்கள் மட்டுமே எழுந்து உட்கார்ந்தார்கள், ஏனென்றால் கெடுவான் கேடு நினைப்பான்கிற வார்த்தை. ராமாயணத்தை முழுக்க படிக்கணும், வாரியார் சொன்ன மாதிரி முழுக்க படித்தோம், அப்புறம் சிலபஸில் படித்தோம், அப்புறம் மனப்பாட பகுதி மந்திரம் படித்தோம், அப்புறம் சொற்பொழிவு கேட்டோம், பழத்தை முழுசாக சாப்பிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம், ஜூஸ் சாப்பிட்றோம், அவ்வளோதான், பழமே பார்த்ததில்லை. அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். இங்கே மீண்டும் காப்பாற்றி, சீதையை காப்பாற்றி, இலக்குவனை ரெண்டு முறை காப்பாற்றி, ஒரு இடத்துல கோபம் வந்து இதை எடுத்து என்ன பண்றான், இவன் தானே எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறான் அப்படின்ட்டு விபீஷண மேல ஒரு ஈட்டி எடுத்து எறிகிறாங்க அனுமன், இவன் ராவணன். அப்படி எரிஞ்ச உடனே அவன் இறந்து போயிடுவானேங்கிறதுக்காக அவனுக்கு முன்னாடி யார் ஓடுறான்னா சுக்ரீவன் ஓடுறான், அவனுக்கு முன்னாடி அனுமன் ஓடுறான், அவனுக்கு முன்னாடி இலக்குவன் ஓடி காப்பாத்தி அதை வாங்கிக்கிறாங்க. சித்திர ராமாயணம்னு ஆனந்தோடல வந்துச்சு, நீங்க அந்த படத்தை இன்னைக்கு பார்த்தா கூட அப்படியே ஞாபகம் இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும். காப்பாத்தி கொடுக்குறான், ராவணனோட நேருக்கு நேர் மோதுறான். முதல் நாள் போர்ல லட்சுமணன் அடிச்சுட்டு இருக்க உள்ள வந்தான், வந்து சொன்னான் ஒரு குத்து நான் குத்துவேன், தாங்கிட்டேன்னா என்னைய குத்து, நானும் தாங்கிட்டேன்னு ரெண்டு பேரும் சண்டை விடக்கூடாது. அதே மாதிரி முதல்ல ஆஞ்சநேயன் ஒரு குத்து குத்துறான், அவனுடைய மார்பில் இருந்த அந்த இதெல்லாம் திக்கயங்களுடைய அந்த தந்தங்கள் பொத்துக்கிட்டு போச்சு அப்படிமா. வாரணம் பொருதமாறும் வரையிட எடுத்ததோடும் நாரத முனிவிற்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மொழிவத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான்னு சொன்னா அந்த அடிபட்டது யார் தெரியுங்களா, வேண்டதான் வில்லன் அடிக்கிற கதாநாயகன் வந்தான், திரும்ப அவன் ஒரு குத்து குத்துனான், 20 கையை வச்சு ஒன்னா வச்சு குத்துனான், அப்பவும் தாங்கிட்டு நின்னாங்க. இத்தனை பெருமை இவனுக்கு இருக்குன்னு சொன்னா இத்தனை பெருமையோடு அந்த போரை முடிச்சு கொடுத்து கூட்டிட்டு வந்து பரதனையும் காப்பாத்தி பட்டாபிஷேகம் நடக்கிற போது அந்த அரியணை அனுமன்தாங்க அங்கதன் உடைவாள் என்னங்கிற பாட்டு முடிச்சுட்டு விடை கொடுத்து அனுப்புறது தாங்க அவ்வளோ அருமையா இருக்கும். என்ன கொடுத்து விடை கொடுத்து அனுப்புறது? அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க, ராமன் நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்னு கொடுக்க முடியாது, மூணு பேர் உயிரை காப்பாத்துறதுனால என்னையும் சேர்த்து நீ காப்பாத்துறேன், என்னை வந்து தழுவிக்கொள்ள அப்படிங்கிறான், புள்ளுகை அப்படிங்கிறான். ஏன்னா தழுவப்படுற பொருள் எது, தழுவுறவர்கள் யாரு, உயர்ந்தவர்கள் எளியவர்கள் தான் தழுவணும். இங்க ராமன் சொல்றான், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அத்தகைய தன்மையுடையவன் ஆகிய ராமன் என்ன சொல்றான், என்னை புள்ளு கொள்கை அப்படி தழுவி கொள்கைங்கிறான், கூச்சப்படுறாங்க அப்படியே அனுமன். அதே போல சீதா பிராட்டி தனக்கு கிடைத்த அந்த முத்து மாலையை கொடுக்குறாங்க, வாங்கிட்டு நீ சிரஞ்சீவியாக இருப்பேன்னு சொன்னான். அவன் சிரஞ்சீவியா இருந்தாங்கிறதுக்கு என்ன எடுத்துக்காட்டுனா மகாபாரதத்துல புஷ்ப யாத்திரை சர்க்கத்துல அந்த மலரை கொண்டு வருவதற்காக பீமன் போன போது வாழை நீட்டி படுத்திருந்தது ஒரு வானரம், வாழை எடு அப்படின்னா முடிஞ்சா தூக்கி வச்சுட்டு போனான், தூக்க முடியல, நீ யாருன்னு கேட்டான், நான் தான் ஆஞ்சநேயன் வாலியினுடைய இது வாயுனுடைய புதல்வன் சொன்ன உடனே பீமன் சொன்னான், எங்கள் அப்பாவும் அவர் தான், நான் உனக்கு தம்பி முறை, என்ன வேணும், என்னுடைய சகோதரனாகிய அர்ஜுனனுடைய கொடியில் நீ பறக்கணும், அர்ஜுனனுடைய கொடி அனும கொடி, நீங்கள் பாரத கதை பார்த்தீங்கன்னா நீ சிரஞ்சீவியாக இருன்னு ஒரு வார்த்தை சொன்னால் யுகம் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்னைக்கும் அயல் நாடுகளுக்கு போகிற போது நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா, அங்கே ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்த உடனே கடல் தான கதாநாயகி இவர் தானே, இவரை பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று நினைத்தோம் என்று சொன்னால் இந்த கதாநாயகனை பற்றி சிந்திப்பதற்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஏவிய மரக்கட்டளை சேர்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் இருந்துகின்ற சார்ந்தோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். நன்றி வணக்கம்.